நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மண் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் பேராசிரியர், துறை தலைவர் மற்றும் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எம் பாஸ்கர் அவர்கள் மண் வளமே பொன்வளம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உலக மண் வள நாள், அதை குறித்து இன்னைக்கு நேயர்களும் எடுக்க இருக்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
மு பாஸ்கர், திருச்சியில உள்ள அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியில மண்ணியல் துறை தலைவரா இருக்கோம். இங்க வந்து இன்னொரு அரசாங்கத்திலிருந்து ஓர்மண் கலர் மண்ணை வச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிலையமும் இருக்கு. அதுல நான் வந்து முக்கியமான தலைமை விஞ்ஞானியா இருக்கோம். கலர்மண் ஓர்மண் பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகள் இங்க நடத்திட்டு இருக்கோம்.
ஐயா, இப்ப ஒரு மண் வளமா இருந்தா தான் மண்ணில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் வந்து செழிப்பா வளரும். இப்ப வளமான மண் அப்படிங்கறத எப்படி நம்ம எதனுடைய அடிப்படையில தேர்வு செய்யறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த வளமான மண் அப்படிங்கிறது ஒரு பண்பு மட்டும் இல்லைங்க, மொத்தம் மூன்று வகையான பண்புகள் இருக்கு. இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், உயிரியல் பண்புகள்னு மூணுமே நல்லா இருக்கணும். அப்பதான் ஒரு பயிர் வந்து நல்லா வளரும். ஒரு பயிரை நல்லபடியா சப்போர்ட் பண்ணிச்சுனாலே அது வந்து வளமான மண்ணு சொல்லலாம். அதுல முக்கியமான காரணிகள்னாக்கா இப்போ இயற்பியல் பண்புகள் பண்புகள் அப்படின்னாக்கா நல்ல காற்றோட்டம் வசதி இருக்கணும், அது போல வந்து நீர்பிடிப்பு திறன் இருக்கணும், வடிகால் வசதி இருக்கணும். வேதியியல் பண்புகள்னாக்கா எல்லா சத்துக்களும் வந்து அதுக்கு வந்து பயிர் கிடைக்கக்கூடிய நிலையில வச்சிருக்கணும். இந்த 16 வகையான சத்துக்கள் இருக்கு, அது 16 வகையும் இருக்கணும். அதுபோக கார அமில நிலை வந்து நல்ல அந்த சரியான கண்டிஷன்ல இருக்கணும். உயிரியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து எல்லா மூணும் நல்லா இருக்கும்னாக்க அது வந்து வளமான மண் சொல்றோம். இந்த வளமான மண் வந்து எப்பவுமே வந்து பயிரை வந்து வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கும்.
ஐயா, இப்ப மண் சிதைவு அப்படின்னு சொல்றாங்க, மண் சிதைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மண் சிதைவு அப்படின்னா என்ன, இந்த மண் சிதைவு ஏன் எதனால ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மண் சிதைவுங்கிறது மண்ணுடைய பண்புகள்ல மாற்றம் ஏற்படுறது. அதாவது இந்த ஒரு பயிர் வளர்வதற்கு பல இதெல்லாம் சொன்னோம்ல, பல பண்புகள் சொன்னோம், அந்த பண்புகள்ல மாற்றம், அதாவது பயிர்களுக்கு பாதகமான பண்புகளாக மாறுறது. உதாரணமா கார அமில நிலை, கார அமில நிலைனாக்க அந்த நடுநிலைமையா இருக்கணும், 7-7 இருக்கணும். அது வந்து ரொம்ப அமிலத்தன்மையா மாறுறது, ரொம்ப காரத்தன்மையா மாறுறது. அதே போல வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சு தொடர்ந்து எல்லாமே வந்து ரெடியூஸ்டு கண்டிஷன் சொல்லுவாங்க, குறைந்த ஆக்சிஜன் அளவா மாறுறது. இந்த மாதிரி பயிர்களுக்கு பாதகமான சூழ்நிலையா அந்த பண்புகள் மாறுறதுதான் மண் சிதைவடைகிறதுன்னு சொல்லுவாங்க.
ஐயா, மண் அரிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மண் அரிப்பு அப்படின்னா என்ன, இந்த மண் அரிப்பு ஏன் எதனால ஏற்படுது, அதே போல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மண் சிதைவு அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மண் சிதைவுக்கும் மண் அரிப்புக்கும் என்ன தொடர்பு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது மண் அரிப்புங்கிறது மண் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடித்து செல்லப்படுறது வந்து, அது வந்து காற்று மூலமா நடக்கும், நீர் மூலமா நடக்கும். மண்ணுடைய சரிவு எல்லாம் வந்து சோப்பா இருக்கு, மலைப்பகுதிகள்லாம் நடக்கிறதுல இது மூணும் சரியா நடக்கிறதா மண், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மண் அரிப்பு. அந்த மண் சிதைவுக்கும் இதுக்கு என்ன ஒரு ரிலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மண் சிதைவு அடையாம நல்ல ஒரு கண்டிஷன்ல இருந்ததுனாக்க மண் அரிப்பு வந்து கொஞ்சம் குறையும். அந்த மண் சிதைவு அடைகிறப்போ அதனுடைய கெட்டியா பிடிக்கிற தன்மை மற்றதெல்லாம் இயற்பியல் பண்புகளும் சிதைவடைகிறதால மண் சிதைவு அடைஞ்சுனா மண் அரிப்புகளுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவங்க.
ஐயா, இயற்கையாவே மண்ணுல நிறைய சத்துக்கள் இருக்குது. மண்ணில் என்னென்ன வளமான சத்துக்கள் இருக்கு, இந்த சத்துக்கள் மரங்கள், தாவரங்கள் மற்றும் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மண் ஒரு பயிர் நல்லா வளரணும்னாக்கா 16 வகையான சத்துக்கள் தேவை. அந்த 16 வகையான சத்துக்களும் வந்து எல்லா மண்ணிலையுமே இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். ஆனால் வந்து சில மண்ணில் வந்து மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சத்தாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிட முடியாது இல்லைங்களா, அது வந்து சாப்பிடணும்னா அது சமைச்சு சரியான கண்டிஷனில் தான் சாப்பிட்லாம். அதுபோல் மண்ணில் சத்துக்கள் வந்து 16 வகை இருந்தாலும் அது வந்து மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் வந்து சில மண்ணில் தான் இருக்கும். சில மண்ணில் வந்து கிடைக்கக்கூடிய அதாவது இருக்கும் மண்ணில் இருக்கும், ஆனால் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து கிடைக்கக்கூடிய அளவாக மாற்றுறதுக்கு தான் இந்த நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கு. இருந்ததுனாக்கா அது வந்து கிடைக்கக்கூடிய சத்தாக மாறும். அது மாறுச்சுனாக்கா இது எல்லாமே வந்து பயிர் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். அது எல்லாமே தொடர்ந்து நம்ம பயிர் வந்து அந்த தேவையான சத்துக்களை கொடுக்காம பயிரிட்டு வரப்போ தான் அந்த மண்ணுடைய சத்தோட அளவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சது வந்து மண்ணில் பயிர்களுக்கு அந்த குறைபாடுகளே வர்றது. மற்றபடி அந்த மண்ணில் வந்து நம்ம தொடர்ந்து அது மண்ணிலேருந்து பயிர் எவ்வளோ எடுத்துக்குதோ அந்த சத்தை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னாக்க மண்ணில் அந்த சத்துக்கள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குங்க.
ஐயா, அதே போல மண் மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வளம் இழந்த மண் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மண் மலடாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண் எப்படி மாசடையுது, அந்த வளம் இழக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, அதே போல மண் மலடாதல் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மண் மாசு அடைகிறது எல்லாருக்கும் தெரியும். மண் மாசு அடைகிறது என்பது தேவையில்லாத ஒரு பயிர், அதாவது மண்ணுடைய பண்புகளை பாதிக்கக்கூடிய கெமிக்கல், அதாவது வேதிப்பொருள்களோ இயற்பியல் பொருள்களோ நம்ம வந்து இப்போ பாலித்தீன்லாம் வந்து அது பண்ணுறது, தொழிற்சாலைகளிலிருந்து இந்த கழிவுகள், இந்த மாதிரி மண் பண்புகளை மாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து மண்ணில் இருந்ததுன்னா அது வந்து மண் மாசுபடுதலுங்கிறோம். மண் மலட்டுத்தன்மைங்கனாக்க இப்போ நம்ம மண்ணில் வந்து எல்லா வகையான சத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறோம். அதுபோல் வந்து மண்ணில் வந்து உரங்களெல்லாம் போடுறோம். இந்த உரங்கள் வந்து பயிருக்கு கிடைக்குமானா எல்லா மண்ணிலையும் கிடைக்காதுன்னு சொன்னோம் முன்னாடி சொன்னோம். அது வந்து அந்த மண்ணை வந்து அந்த நம்ம கொடுக்குற சத்தை சத்துப்பொருளையோ இல்லை நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், இதில் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டாக்க எல்லா சத்துக்களும் சில பேருக்கு வந்து உடம்பு கிடைக்காது, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து வீக்காக தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா அது கிரகித்து உள்ளார போகணும். அதுபோல் வந்து மண்ணில் உள்ள நம்ம கொடுக்குற சத்துக்கள், மண்ணில் ஏற்கனவே உள்ள சத்துக்கள் இதையெல்லாம் மாட்டி கொடுக்கறது வந்து மண்ணுள்ள நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் நல்லா வளரணும் அப்படின்னாக்க அந்த நம்ம இயற்கை உரங்கள் தேவை. இயற்கை உரங்கள் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம் இல்லைங்க, அதுபோல் வந்து மண்ணுக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்தா இந்த இயற்கை உரங்களை உள்ள மாவுப்பொருள் கார்போஹைட்ரேட்டு தான். அது இல்லைனாக்கா இந்த நுண்ணுயிர் தொடர்ந்து இயற்கையவே வந்து நம்ம போடாமல் கெமிக்கலையே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதில் நுண்ணுயிர்களே இருக்காது. நுண்ணுயிர்களே இல்லைனாக்கா அவங்க பயிர் அதில் நிலத்தில் இயற்கையாக உள்ள சத்துக்களும் சரி நம்ம உரமாக போட்டாலும் சரி அது பயிருக்கு எடுத்து கொடுக்க முடியாது, பயிருக்கு கிடைக்காத பொருளாக மாறிடும் மண்ணில் பட்டவொடனே. ஸோ அந்த அதான் மலட்டுத்தன்மை. எவ்வளோ தான் உரம் போட்டாலும் அந்த உரத்தை வந்து பயிர் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த நுண்ணுயிர்கள் இல்லாத ஒரு நிலையை தான் நம்ம மலட்டு சாயல்னு சொல்லுவோம். எந்த உரம் போட்டாலும் நம்ம எடுக்காது. இப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து நம்ம வயிறு வழியாக போயிடுதுன்னு வச்சிங்களேன், லூஸ் மோஷன் போல் அப்போ எடுக்க வயிறு என்ன ஆகும், எல்லாம் வீக் ஆகிடும். அதுபோல் தான் மண்ணில் நுண்ணுயிர் இல்லாத மண்ணை வந்து நம்ம மலட்டு மண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா நம்ம கொடுக்குற சத்து எதுவுமே வந்து பயிரில் ரெஸ்பான்ஸ் இருக்காது.
ஐயா, இப்போ நம்முடைய பூமியில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு, மற்ற இயற்கை வளங்கள்லேருந்து மண் எப்படி வேறுபடுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ இயற்கை வளம் அப்படின்னாக்கா நம்ம மண்ணும் ஒன்றாவது இயற்கை வளம். மற்ற இயற்கை வளம்னு சொன்னால் இந்த கனிமங்கள்லாம் சொல்கிறோம்ல, இப்போ நிறைய வெட்டி எடுக்கிறோம், நிலக்கரி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஆயில் எடுக்கிறாங்க, கேஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்குது. நம்ம தேவைன்னா போய் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா தேவையில்லைனாக்கா நம்ம எடுக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் வந்து பாதிக்கப்படாது, கீழே இருக்கு அவ்வளோதான். ஆனால் மண்ணுங்கிறது நம்ம வந்து எவ்வளவு இப்போ இதெல்லாம் வந்து மற்ற இயற்கை வளங்கள்லாம் வந்து எடுக்க எடுக்க குறைஞ்சி போயிடும். இப்போ கேஸ் எடுக்கதான் அது குறைஞ்சிரும், நிலக்கரி எடுத்தால் குறைஞ்சிரும். ஆனால் மண் வளம் பிடிக்கிற மண்ணை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம வந்து சரியாக அதை பயன்படுத்தணுமோ இருக்க இருக்கோ அதனுடைய வளம் அதிகமாகும். ஆனால் ஒரு பராமரிப்பு இல்லாமல் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணோன்னா அதனுடைய வளம் வந்து குறைஞ்சி போயிடும், அப்புறம் மண்ணே இல்லாத போல ஆகிடும். ஸோ அந்த மற்ற இயற்கை வளங்கிறது எடுக்க எடுக்க குறையும், அதுக்கு நம்ம எதுவுமே பெருசாக செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மண்ணை நம்ம பாதுகாத்து கரெக்டாக பண்ணோம்னாக்கா அந்த வளம் வந்து இன்னும் அதிகமாகும் நான் அது குறையாது.
இப்போ மண்ணில் என்னென்ன வகைகள் கையா இருக்குது, ஒவ்வொரு வகையான மண்ணிற்கும் உள்ள தன்மைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 வகையான மண் வகைகள் இருக்குது. அதில் வந்து செம்மண், செம்மண்ணை பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு கலரில் இருக்கும், அதில் வந்து இரும்பு சத்து மற்ற சத்துக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில சத்துக்கள் குறைவாக இருக்கும், இந்த சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் குறைவாக இருக்கும். ஆனால் பயிருக்கு வந்து ஒரு நல்ல மண்ணுன்னு சொல்லலாம் இதை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 34-35% இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில், இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது வண்டல் மண்ணு சொல்லுவோம். வண்டல் மண் வந்து அதாவது ஆற்றங்கரை உரம், காவிரி படுகை இந்த மாதிரி வண்டல் மண் வந்து அது கொஞ்சம் இருக்கு. அந்த வண்டல் மண்ணும் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் வந்து நல்ல வளமான மண்ன்னு சொல்லலாம். சில இடத்துல வளம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப அரிப்பு அதிகமாகி மண் அரிச்சு சத்துக்கள்லாம் போயிடுச்சுனாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இயற்கையாக வந்து நல்ல வண்டல் மண் எல்லாமே ஒரு நல்ல மண்ணுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து செம்புறை மண்ணு சொல்லுவாங்க, லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க. அந்த செம்மண்லேருந்து கொஞ்சம் ஒரு மஞ்சள் எல்லா குடல்ல இருக்கும், அதில் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் சத்துக்கள் குறைவாக இருக்கும். நம்ம வந்து நல்லா சத்துக்கள் கொடுத்தோம்னா எல்லா பயிரும் வரும், முந்திரி கடலை எல்லாமே வரும். அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் சாயில், அதாவது காடுகளில் உள்ள மண், காடுகளில் உள்ள மண், நக்கவடை நீலகிரி அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறையா வந்து அடர்ந்த காடுகள் உள்ள மண், அங்கே வந்து தழைகள்லாம் கொடுத்துட்டு நல்லா வந்து கழிவுப்பொருள்லாம் அதிகமாக வந்து ஆர்கானிக் சாயில்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த வகையான மண். அப்புறம் கலரு போகிற மண்ன்னு சொல்லுவோம், கலர் போகணும்னா பிரச்சனைக்குள்ள மண். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4.7 லட்சம் ஹெக்டர் வந்து இந்த மாதிரி கலர் போகிற மண்ணாக இருக்குது. அதனுடைய பண்புகள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது இந்த கார அமில நிலை அதிகமாக இருக்கும், உப்புநோட தன்மை அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பிளாக் சாயில்னு சொல்லுவாங்க, கருமண் அப்படின்னு. கருமண்ணை பொறுத்த வரைக்கும் களித்தன்மையோட மண்கள் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன இந்த சாயிலுடைய பார்ட்டிகல்னு சொல்கிறோம்ல ரொம்ப சின்னதாக இருக்கும், அது களிமண்ணு சொல்லுவாங்க. அது வந்து தெற்கு பகுதியாக இருக்கும், தமிழ்நாட்டு கோவில்பட்டி அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். அதில் மிளகாய் மற்ற சில பருத்திகள்லாம் வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெடிப்பு ஏற்படும், அதுக்கப்புறம் வெடிப்பு குறையும், அந்த மாதிரி வந்து களிப்பு தன்மை அதிகமாக உள்ள மண். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ள மண் வகைகள்.
ஐயா, இப்போ இந்த மண் அரிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம், மண் அரிப்பை நம்ம எப்படி தடுக்கிறது, அதே போல இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுல மரங்களுடைய பங்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம சின்ன வயசுலயே இந்த பாடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். இப்ப மண் அரிப்பு தடுக்கிறது மற்றும் மண் வள பாதுகாக்கிறதுல மரங்களுடைய பங்கு எத்தகையதா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த மண் அரிப்பு மூன்று வகையா சொன்னோம் நம்ம, காற்று மூலமா, நீர் மூலமா, அப்புறம் வந்து சரிவு மூலமா. இது மூணுக்குமே முக்கிய காரணம் வந்து இந்த மரங்கள் வந்து வெட்டப்படுறது தான். இந்த மண் மரங்கள் வந்து எந்தெந்த மூணு வகையில் வந்து பழைய மண்ணுக்கு துணையாக உள்ளது. ஒன்று வந்து மண்ணோட வேர்கள்லாம் வளர்ந்து இப்போ மலை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்வே வந்து கிருப்பாக பிடிச்சிருக்கும், மண்ணை வந்து அரிக்க விடாமல் அதுவே ஒரு ஹோல்டு போல் அப்படியே வச்சுருக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம மண் வெட்டுறதால தான் அந்த பகுதியெல்லாம் வந்து மண் சரிவு ஏற்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா காற்று மூலமானு சொல்கிறோம், இப்போ ஒரு வயலை சுற்றிலும் அந்த மரங்கள் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த காற்றை தடுத்து அந்த மண் அரிப்பை ஏற்படாமல் வந்து நமக்கு உதவி பண்ணும். அடுத்ததாக வந்து மரத்துலேருந்து கொட்டுற தழைகள், அந்த தழைகள் இலைகள்லாம் வந்து கீழே கொட்டுறப்போ அது வந்து ஒரு போர்வை போல் அமைஞ்சிடும். போர்வை போல் அமைஞ்சதுனாலே தண்ணி மழை தண்ணிலாம் வருதுன்னாக்கா அது வந்து எதுவுமே அரித்து ஓடாமல் அந்த இடத்துலயே போய் ஃபில்டர் ஆகி கீழே போயிடும். ஸோ இது மண் வளமும் அந்த தழை மூலமாக அதிகப்படுத்துறதால பயிர்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடேஷன் அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து மண் அரிப்பை தடுப்போம். ஸோ மண் அரிப்பை தடுக்கணும்னா மரம் தான் வேணும், மரத்தை வெட்டணும்னா மண் அரிப்பு வரும், நேரடியாக தொடர்பு.
ஐயா, இப்போ மண்ணினுடைய அடிப்பகுதியில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு, என்னென்ன நுண்ணுயிர்கள் இந்த மண்ணினுடைய அடிப்பகுதியில் இருக்கு, அந்த நுண்ணுயிர்கள் அல்லது மற்ற உயிரிகள் மண்ணுடைய வளத்தை பாதுகாக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ மண்ணை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மூன்று வகையான நுண்ணுயிர்கள் இருக்கும், அது வந்து பாக்டீரியா, அப்புறம் வந்து பூஞ்சானம் சொல்கிற பங்கை, அப்புறம் ஆக்டினோமெட்ரிக், இது எல்லாமே வந்து பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். இந்த மண்ணில் வந்து ஒரு நார்மல் வளமான மண் அப்படின்னாக்கா அது நன்மை செய்யக்கூடியது தான் அதிகமாக இருக்கும். கெடுதல் செய்கிறதுனாக்கா நம்ம அந்த நோய்கள் வர்றது ஒன்று ரெண்டு இருக்கும், அது வந்து நம்ம ஈஸியாக அது அதிக நாள் இருக்காது. ஆனால் வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நம்ம அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா எந்த ஒரு உரங்களை போட்டாலும் சரி, எந்த ஒரு இயற்கை உரங்கள் போட்டாலும் சரி, கழிவுப் பொருள்கள் எல்லாமே வந்து அதை வந்து இப்போ ஒரு உரம் போடுறோம் அப்படின்னாக்கா யூரியா போடுறோம், யூரியாவை வந்து அப்படியே பயிர் எடுத்துக்க முடியாது, அது வந்து யூரியாவிலேருந்து அமோனியாவை மாறி இப்போ நைட்ரேட்டாக மாறணும். இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறது நுண்ணுயிர் தான். இப்போ யூரியா வந்து ஒரு பாக்டீரியா தான், யூரியாஸுங்கிற ஒரு என்சைம தோசை இருக்கும், அது வந்து அமோனியா மாற்றும், அப்புறம் நைட்ரேட்டை மாற்றுறது நைட்ரோசோமோனஸ் நைட்ரோபாக்டீரியா, இந்த மாதிரி பாக்டீரியா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது நம்ம போடுற யூரியாவை வந்து பயிர் எடுக்க முடியும். இப்போ அந்த நுண்ணுயிர் அது இந்த இடத்துல இல்லை அப்படின்னாக்கா அது நடக்காது. அதே போல் மணிசத்து, மணிசத்தையும் வந்து நாங்கள் மண்ணில் போட்ட உடனே அது வந்து கரையாத பொருளாக மாறிடும், அதை வந்து கரைச்சி கொடுக்கறது பாஸ்போ பாக்டீரியாங்கிற ஒரு நுண்ணுயிர். அதே போல் தலைசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அசோஸ்பியர்லாம் பாஸ்போபெக்டர் இதெல்லாம் நுண்ணுயிர், அதுதான் வந்து காட்டிலிருந்து சத்தை வந்து நிலைநிறுத்தி பயிருக்கு எடுத்து கொடுக்கும். இது போல வந்து ஒவ்வொரு சத்துக்களும் நமக்கு வந்து பயிருக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதில் நுண்ணுயிர் தான் வேணும். அது போல் ஒரு கழிவு பொருள் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அதை கழிவுகளெல்லாம் அகற்றி அதிலிருந்து உள்ள சத்துக்களை வெளிப்படுத்த கொடுக்கக்கூடியதும் அந்த நுண்ணுயிர்கள் தான். அதுதான் வந்து இப்போ ஒரு இலையை வந்து ஒரு சிமெண்ட் தரையில் போட்டு போட்டால் அப்படியே கிடக்கும், அப்படியே ஒரு தரையில் போட்டு பாருங்கன்னா கொஞ்ச நாளைக்கு காணாமல் போயிடும், காணாமல் போயிட்டு மீன்ஸ் அது மக்கிடுச்சுன்னு சொல்கிறோம். அந்த மக்கிற மக்கி போச்சு அப்படின்னாக்க அதனுடைய அது எல்லாமே வந்து நுண்ணுயிர்கள் தான் வந்து அதை வந்து என்ன பண்ணுது, அதை தனித்தனியாக பிரித்து அதில் உள்ள சத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது நுண்ணுயிர். ஸோ அந்த எல்லா வகையான ஒரு மண் வளத்துக்கும் வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது நுண்ணுயிர் தான்
ஐயா. அதே போல உழவனின் நண்பன் மண்புழு அப்படிங்கிறத நம்ம எல்லா விவசாயிகளுமே நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மண்ணை வளப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த மண்ணை நல்ல ஒரு செழிப்பாக்குறதுக்கும் மண்புழு எந்த அளவுக்கு ஒரு முதன்மையா கருதப்படுது, அதனுடைய மண்புழு அதனுடைய பணிகள் மற்றும் வேலைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மண்புழு உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னன்னாக்கா மண்புழுவுக்கு முக்கியமான சாப்பாடு வந்து இந்த மண்ணில் உள்ள கரிமப்பொருள். கரிமப்பொருள்னாக்கா இந்த இலை தழை அது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாமல் நிறையா வந்து கலந்துருக்கும் மண்ணில், அது கரிமப்பொருள்கள் இருக்கும், அதுதான் மண்புழுவோட சாப்பாடு. ஸோ அந்த உணவை வேண்டிதான் அது வந்து மண்ணோட கலந்துருக்கிறது, அந்த மண்ணை வந்து உட்கொண்டு அது வந்து வெளியேற்றும். ஸோ அந்த மாதிரி மண்ணும் அந்த மண் வந்து மண்ணுடைய குடல் வழியாக போயிட்டு வர்றப்போ அதில் மியூக்கஸுங்கிற ஒரு பசை போன்ற ஒரு திரவம் வந்து அதில் சுரக்குங்க. அந்த திரவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கி ஹார்மோனு என்சைம் அப்புறம் வந்து அதில் உள்ள சத்துக்களையும் வந்து வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா குடல் வழியாக போயிட்டு வர்றப்போ எளிதாக பயிருக்கு கிடைக்கிற சத்து பொருளாக மாறும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் குடல் வழியாக போயிட்டு வரப்போ அதனுடைய நிறையா ஒரு வேகவச்சு வெளியில் வராமல் அதனுடைய கட்டமைப்பு வந்து இயற்பியல் பண்பு வந்து நிறையா வந்து மேம்படும். ஸோ இந்த மாதிரி மண்புழு வந்து பல வகையில் வந்து நமக்கு பயன்படுது. அது மண்புழு வந்து கீழே மூவிங் ஆகிறப்போ ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டே இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அது என்ன பண்ணும், இயற்கையாகவே வந்து நம்ம வந்து உழவு செய்கிறாப்புல ஒரு காற்றோட்டத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இயற்கையாக இயற்பியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும், உயிரியல் ரீதியாக பார்த்தோம்னா அது மண்புழு குடல் வழியாக போயிட்டு வரப்போ நிறையா அதில் ஆர்கானிக்ஸாக இருக்கும், அதனால் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரையும் அதிகப்படுத்தும். மூன்று வகையிலையும் வந்து மண்ணுக்கு வந்து ஒரு பலமான மாற்றத்தில் முக்கியமான பங்காக இருக்கு மண்புழுக்கள்.
ஐயா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் குறித்து எப்படிப்பட்ட ஒரு ஆய்வுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதே போல மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் மண் ஆய்வுகள் குறித்து எந்த மாதிரியான உயர் கல்விகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ வந்து நம்ம மண்ணில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் இருக்குன்னு சொன்னோம். அந்த எல்லா வகையான சத்துக்கள் அதாவது 16 வகையான சத்துக்கள் வந்து பயிருக்கு தேவை. அந்த 16 வகையான சத்துக்களும் மண்ணில் வந்து எல்லா மண்ணிலையும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. ஒரு மண்ணில் அதிகமாக இருக்குது, ஒரு மண்ணில் குறைவாக இருக்குது. ஏன் அது வந்து ஒரு மண்ணில் குறைவாக இருக்குது, ஏன் ஒரு மண்ணில் அதிகமாக இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சிகள் இருக்குது. சரி, அது ஏன் குறைவாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை வந்து எப்படி சரி பண்ணுறது. அதே போல் வந்து ஒரு எல்லா மண்ணிலையும் எல்லா பயிரையும் வந்து பயிரிட முடியாது. ஒவ்வொரு மண்ணிலையும் சில குறைபாடுகள் இருக்கும், சில பண்புகள் வந்து மாறும், அதுக்கு கிளைமேட்டும் மாறும். ஸோ அந்த மண்ணுக்கு உடைய கிளைமேட்டுக்கு தகுந்தாவிலையும் மண்ணுடைய வகைக்கு தகுந்தாவிலையும் மண்ணுடைய பண்புகளுக்கு தகுந்தாவிலையும் பயிரை செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு பயிரை வந்து நம்ம பண்ணோம்னாக்கா அதுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ ஒரு மண் ஒரு கண்டிஷனில் வந்து இந்த கிளைமேட்லாம் இந்த காயிலுடைய பண்புகள்லாம் இருக்குன்னாக்கா அந்த எந்த அந்த பயிர் இடத்துல எந்த மண்ணை வந்து நம்ம எந்த பயிரை பயிர் செய்யலாம். அதே போல் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒரு கிளைமேட் இப்போ முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தால நம்ம கிளைமேட்டு மாறுறப்போ நம்ம சீவஸ்தனங்களை பின்னாடி மாறுறப்போ எந்த வகையான பயிர்கள் வந்து அதில் நல்லா சர்வே ஆகும், எந்த பயிர் வந்து அந்த சர்வேவளை அதிகப்படுத்தணும்னா என்னென்னலாம் அதுக்கு தேவை, அதே போல் மண்ணுடைய சத்துக்களை கண்டுபிடிச்சி அந்த சத்துக்களுக்கு ஏற்ற உரங்கள் எப்படி இப்படி விடணும், அந்த உர தன்மையை வந்து அதாவது ஒரு 100 கிலோ நம்ம ஒரு தலை சுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்க, நாம் அதிகபட்சமாக 20% தான் பயிர் கிடைக்கும். இது எல்லாம் வந்து இழப்பு ஏற்பட்டுரும். அதே போல் மணி சத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% தான் கிடைக்கும். சாம்பல் சத்து வேணா ஒரு 40% கிடைக்கும். ஸோ அந்த சத்து நம்ம கொடுக்குற சத்தை அதிகமா பயன்படுற பயன்பாட்டு கொண்டு இப்போ தலை சத்து 20%ல இருந்து ஒரு 50% கொண்டு வரணும். இப்போ 100 கிலோ போட்டு 50 கிலோ பயிர் எடுத்துக்கணும்னா என்னன்னா அது செஞ்சாக்க அந்த பயன்பாட்டு திறன் அதிகப்படுத்துறது, உரத்தோட பயன்பாடு திறன் எப்படி நம்ம அதிகமாகும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் நடக்குது. அதுதான் வந்து நம்ம மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம்.
ஐயா, மண்ணில் கலர் மண் மற்றும் உவர் மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலர் மண் உவர் மண்ணில் நிறைய பயிர்கள் வந்து விளைய வாய்ப்புள்ள அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கலர் மண் மற்றும் உவர் மண் அப்படின்னா என்ன, இது வேளாண்மைக்கு ஏற்ற மண் வகையா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
உவர் மண் அப்படின்னாக்க அதில் வந்து கரையக்கூடிய உப்புத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணை வந்து உவர் மண் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி பயிரை பாதிக்குதுனாக்க மண்ணில் வந்து பயிர்கள் வந்து மண்ணிலேருந்து தண்ணியை வந்து எடுத்துக்குது. அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னாக்க இந்த ஜவ்வூடு பரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேரில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கும், தண்ணி வந்து குறைவாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஆனால் வந்து உப்பு அதிகமாக இருந்ததுனாக்க என்னாகும், அந்த வேருள்ள உள்ள அடர்த்தியும் மண்ணில் உள்ள தண்ணியோட அடர்த்தியும் ஈக்குவலாக வர்றப்ப பயிரால் தண்ணியை எடுத்துக்க முடியாது, ஏன்னா தானாக போகாது. அப்போ அதனுடைய சக்திகளெல்லாம் பயன்படுத்தி அதை வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ சக்திகளெல்லாம் பயன்படுத்தி எடுக்கிறப்போ அதனுடைய உற்பத்தி திறன் வந்து நிறையா குறைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாகிடுச்சுனாக்கா அந்த தண்ணியே எடுத்துக்க முடியாது, அப்படியே வந்து எல்லா பயிரும் காய்ந்து விடும். அதனால தான் வந்து இந்த ஓர்மன் வந்து உகந்ததாக இல்லை பயிருக்கு, அதனுடைய வளர்ச்சியும் குறையுது, அதிகமாக அதிகமாகிச்சுனா பயிரோடைய இறந்து போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம வேற ஒன்றும் இல்லை, அந்த அதிகமான உப்பை நம்ம நீக்கிட்டோம்னா அது நல்ல மண்ணாக மாறிடும். அந்த அதிகமான உப்பை ஏற்ப நீக்குவதற்கான சூழ்நிலைகள் அங்கே இருக்கணும், ஏன்னா வடிகால் வசதி இருக்கணும், நல்ல தண்ணி இருந்தாக்க அதை நீக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து நல்ல மண்ணாக மாற்றிடலாம். என்னன்னாக்கா அது அந்த நாலேஜே இல்லாமல் நம்ம ஒட்டி பயிர் செஞ்சுருந்தோம்னாக்கா அந்த பயிரில் வந்து எவ்வளோ உரம் போட்டாலும் சரி நல்ல வகையானே அது வந்து பயிர் வராது. அது தெரியாமல் செய்யாமல் இப்போ நம்ம மண்ணில் இந்த கோளாறு இருக்குது இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து உகந்ததான் மாறும். அதே போல் கலர் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலர் மண் சோடியம்னு ஒரு அயனி இருக்குது. நம்ம வந்து சோடியம்ங்கிறது எல்லா வகையிலுமே கெடுதல். நம்ம சாப்பிட்ற உப்புல வந்து சோடியம் தான் இருக்குது. மண்ணில் வந்து சோடியத்தோட அளவு அதிகமாச்சுனாக்கா அது மண்ணுடைய தன்மையை வந்து மாற்றிவிடும். அதாவது அதனுடைய பிஹெச் காராமில நிலை 8-9-10 மேலே 8.5 மேலே அதிகமாகிடும். ஸோ அது 8.5 மேலே அதிகமாக இருந்தாக்கா நிறைய பண்புகள் மாறும். இப்போ முன்னாடி டீக்ரேடேஷன் மண் சிதைவுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதனுடைய பண்புகளே வந்து மாறிடும், அதனுடைய கட்டமைப்பு மாறிடும், அதில் உள்ள பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சி போயிடும், பயிரில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள்லாம் குறைஞ்சிடும். ஸோ அந்த சோடியங்கிறது நம்ம மேலே மண்ணில் கரைஞ்சி கரைகிற உப்பாக இருக்காது, அது வந்து மண்ணிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மண்ணிலேருந்து அதை நீக்க முடியாது. நீக்கணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் நீக்கணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜிப்சத்தை போட சொல்கிறோம். ஜிப்சம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சுண்ணாம்பு சத்து, கால்சியம். நம்ம போனுக்கெல்லாம் இப்போ கால்சியம் தேவைப்படுது இல்லைங்களா, போனு நம்ம எலும்பு பல்லுகளுக்கெல்லாம் தேவைப்படுது, கால்சியம் நிறையா டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. அந்த சுண்ணாம்பு சத்து தான் வந்து இந்த ஜிப்சத்தில் இருக்குது. அந்த சுண்ணாம்பு சத்து நம்ம பண்ணுக்கு போடுறப்போ அந்த சோடியம் மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்க சோடியத்தை வந்து நீக்கும். நீக்கிட்டு அதை தனியாக நீக்கிட்டோம்னா அந்த கலர் மண்ணையும் வந்து நல்லா பயன்படுத்தலாம். இது தெரியாமல் நம்ம வந்து பயிர் செஞ்சோம்னாக்க என்னடா நம்ம வந்து எல்லா சத்துக்களும் போடுறோம், எல்லா மருந்தும் அடிக்கிறோம், எல்லா நல்ல விதையும் வாங்கி போட்டோம், பயிரே வரலனாக்க ஏன்னா அந்த பண்புகளே சிதைவடைச்சு அடைஞ்சிருக்கு, நல்ல பண்புகள்லாம் சிதைவடைச்சிடும் அந்த சோடியம் இருந்தனாக்க. ஸோ அந்த சோடியத்தை நீக்கிட்டோம்னா அது நல்ல அசைச்சு அப்படியே வந்து கலர் ஒரு மண் வந்து கெடுதலான மண் தான், பயிருக்கு உகந்தது கிடையாது. ஆனால் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை சரி செஞ்சிட்டோம்னாக்க நம்ம நல்லபடியா பயன்படுத்தலாம்.
ஐயா, இப்ப மேல் மண் இறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க, மேல் மண் இறுக்கம் அப்படின்னா என்ன, இதை எப்படி சரி செய்யறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மேல் மண் இறுக்கம் வந்து பெரும்பாலும் இந்த செம்மண் அப்புறம் வந்து செம்புறை மண் இருக்கும்ல, அதுல வந்து மண் வந்து ஒரு அட்டாச்சா இருக்காது. ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யறப்போ அதுல உள்ள நுண் துகள்கள் இருக்கும், அதாவது களிமண் துகள்கள்னு சொல்லலாம், அது எல்லாமே வந்து டிட்டாச் ஆகி வெளில வந்துடும். வெளில வந்துட்டு மழை வந்து எல்லாம் முடிகிறப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா அது மேலே படிஞ்சிடும். படிஞ்சதுனாக்கா அது அப்படியே பெரிய ஒரு ஹார்ட் லேயராக மாறிடும். அந்த மாதிரி ஒரு லேயராக மாறுறப்போ என்ன பிரச்சனை வரும், கீழே விதை போட்டோம்னா அது முளைச்சி வராது, மேலே ஒரு லேயர் வந்துச்சுன்னா கீழே காற்று ஓட்டம் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ பயிர் வளர்ச்சி வந்து நிறையா பாதிக்கப்படும். இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த அது வந்து அமிலத்தன்மையாக இருக்கும், அப்ப நம்ம சுண்ணாம்பு போட்டோம்னா கொஞ்சம் சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய பெரிய வகையா போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் முளைச்சி வர்றது நல்லா இருக்கும். சில டைம் நம்ம கீழே விட்டோம்னாக்கா அந்த ஃப்ளோர் ஏற வச்சு கொஞ்சம் நம்ம டெம்பரவரியா பிரேக் பண்ணலாம். எல்லாத்துக்கு மேல அந்த இயற்கை உரத்தை போட்டோம்னா அது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் குறையும்.
ஐயா, மண் சரிவு, மண் வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த மண் சரிவு, மண் வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏன் எப்படி நடக்குது, இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மண் வெடிப்புங்கிறது எல்லா மண்லயும் வராது. மண் வெடிப்புங்கிறது இந்த பிளாக் சாயில் சொல்றோம்னா, களி மண், கரிசல் மண் சொல்றோம். இந்த கரிசல் மண்ணில் தான் வந்து அது இயற்கையாக வர்றது தான், அதாவது சுருங்கி வெளியிற தன்மை மண்ணுக்கு அந்த மண்ணுக்கு உண்டு. மழை வந்து தண்ணி வர்றப்போ அது விரிஞ்சு போயிடும், மழை தண்ணி இல்லாதப்போ அது சுருங்கி வரும். ஸோ சுருங்குறப்போ அது வெடிப்பு ஏற்படும். ஸோ இது குறைக்கலாம். இந்த மாதிரி வெடிக்கிறப்போ சில மரங்கள் வந்து அந்த வேறு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அதனுடைய வளர்ச்சிகள்லாம் குறையும். சுருங்கி விட தண்ணியை நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா அந்த இயற்கை உரங்களை கொஞ்சம் நிறையா போட்டோம்னாக்கா அது சுருங்கி விட தன்மை குறைஞ்சி கொஞ்சம் அது வெடிப்பு குறையும். மண் அரிப்புங்கிறது நம்ம முன்னாடி சொல்கிற அவ்வளோதான், அந்த மரங்களை வெட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சில பயிர் வந்து அப்படியே தரையை பூரா அடைச்சிடும். இப்போ இந்த தட்டை பயிர், சில பயிர்கள்லாம் பண்ணுறப்போ பூரா மேலே கவர் பண்ணிவிடும். அந்த மாதிரி பயிரை பயிர் பண்ணாமல் அந்த ஸ்பேஸ் ரொம்ப விட்டுக்க உள்ள பயிராக பண்ணுறப்போ அது மண் அரிப்புகள் கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வந்து மண் போர்வை அமைத்தல், அந்த மண்ணை நல்லா கவர் கிராப்னு சொல்லுவாங்க, நல்லா வளர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம்னாக்கா மண் அரிப்பை வந்து நம்ம குறைக்கலாம்.
ஐயா, இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும், மண் வளத்தை மேம்படுத்தணும் அப்படின்றப்ப ஒரு மனிதன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன வேலைகளை செய்யக்கூடாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
மண் வந்து முன்னாடி நம்முடைய பண்பு, மண்ணுடைய பண்புகளை அந்த மண் வள அட்டைன்னு சொல்லுவாங்க, மண் வள அட்டைன்னு சொல்லலாம், அல்லது சாயில் ஹெல்த் கார்டு. நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணணும், மண்ணை டெஸ்ட் பண்ணி அதனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கார அமில நிலை சொல்கிறோம், உப்பு நிலை சொல்கிறோம், நம்ம உடம்பு பாடி ஹெல்த்து எப்படின்னா பண்ணுறோம், நம்ம போய் பாடி ஹெல்த்து போய் செக் பண்ணுறோம், எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், ஹார்ட் டெஸ்ட் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அதில் எது குறை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா. நம்ம சர்க்கரை அதிகமாக இருந்தனாக்கா சர்க்கரை சரி பண்ணுறோம், அதுபோல் வந்து தைராய்டு பிரச்சனைனா தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றோம். அதுபோல் வந்து எல்லா பண்புகளையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு இருந்தாலும் முன்னாடி குறைகள் இருக்கான்னு பார்க்குறோம். குறைகள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுற உடைய வழி திப்சம் போடுறது, இல்லை நார்மலாக உள்ளது அங்கே அது பண்ணுறோம், அது ஒரு வழி. அடுத்தது வந்து பயிருடைய ஊட்டச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் எந்த அளவு இருக்குது, அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, குறைவாக இருந்ததுன்னா குறைவாக உள்ள சத்தை மட்டும் போட்டால் போதும், அதிகமாக ஒன்றுள்ளது அதிகமாக போட வேண்டியதில்லை. ஸோ அந்த 16 வகையான சத்து பயிருக்கு தேவைங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த சத்து குறைவாக இருக்கோ, வெறும் யூரியா சூப்பர் பொட்டாஷ் மட்டும் போகணும், 300 சத்து தேவைப்பட்டதுன்னா 300 சத்தும் போடணும், அதை பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, அதை போடணும். அடுத்தது வந்து எப்பப்பெல்லாம் இயற்கை உரங்கள், இயற்கை உரங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அப்போலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இயற்கை உரங்கள் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லா வளரும். ஸோ அந்த நுண்ணுயிர்கள் வளர்ந்தால் தான் மண்ணுடைய வளம்லாம் அதிகமாகும். ஸோ இந்த இயற்கை உரங்கள்லாம் போடணும். அப்புறம் உயிர் உரங்கள்னு சொல்கிறாங்க, உயிர் உரங்கள் வந்து சில மண்ணில் நேச்சுரலாகவே இருக்கும், சில மண்ணுக்கு நம்ம வந்து புதுசாக உள்ள மண்ணில் போடுறாப்புல இருக்கும். சோஸ்பெல்லாம் பாஸ்டோ பாக்டீரியா, பாஸ்டோ பாக்டீரியா, அப்புறம் வந்து சூடோமோனஸ் இந்த மாதிரி இயற்கையாக வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அந்த மண்ணில் இருக்குதா என்ன தெரியாது, இல்லைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டுட்டு இயற்கை உரங்கள்லாம் போடுறப்போ நல்லா வளருங்க. அதுபோல் மண்ணுக்கு ஏற்ற பயிர்களாக வந்து பண்ணணும். முன்னாடி சொன்னால மண்ணுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப உள்ள பயிரை நம்ம பண்ணோம்னாக்க எப்பவுமே மண்ணுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படும்.
ஐயா, இன்றைய உலக மண் தினத்துல வளமான மண், மண் சிதைவுனா என்ன, மண் அரிப்புனா என்ன, இயற்கையா மண்ணில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, மண் எப்படி மாசடையுது, மற்ற வளங்கள்லேருந்து மண் எப்படி வேறுபடுது, மண்ணில் என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அதனுடைய தனித்தன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து விளக்கமான ஒரு சிறப்பான ஒரு தகவலை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக இன்றைய உலக மண் தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றி ஐயா.
நேர்களே, இதுவரை மண் வளமே பொன் வளம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் பாஸ்கர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 0533 8007 7 5 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.